அறம் தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 16.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் நம் தமிழ் சமுதாயத்தில் அறத்தினை நிலைநிறுத்த வேண்டும் என்ற தாய்க்கருணையோடு கூடிய விருப்பினால் இந்த நல்ல அமைப்பை நடத்தி வருகிற இளையவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறளை கற்பதற்கு என்று நேரம் ஒதுக்கி தூர இடங்களிலே இருந்து கூட வருகை தந்து அக்கறையோடு இந்த வகுப்பை நடத்துகிற உங்கள் எல்லோர் திருவடிகளுக்கும் என் வணக்கங்கள். நேற்று கூட நண்பர் செந்திலுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், சொற்பொழிவுகள் செய்வதற்காக பலதரம் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன். ஆனால் சொற்பொழிவுகள் செய்கிற அந்த இடங்கள் தருகிற திருப்தியை விட இந்த வகுப்பு எனக்கு நிறைய திருப்தியை தருகிறது. அடுத்த தலைமுறைக்கு நான் கற்றதை கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த ஏக்கம் உங்கள் மூலம் எனக்கு தீர்கிறது. என்னுடைய குருநாதர் எனக்கு இவற்றை எல்லாம் பிச்சையாக போட்டார். அத்தகைய பெரியவர்களை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிற்று. மிக எளிய எளிமையோடு வாழ்ந்த கடல் போன்ற அறிவை வைத்துக் கொண்டு எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு அமைப்போடு வாழ்ந்த நல்ல குருநாதர்களை சந்தித்தபடியால்தான் இந்த நல்ல விஷயங்களை அவர்களிடம் தெரிந்து கொள்ள முடிந்தது. நான் அவர்களிடம் இருந்த விஷயத்திலே நான் பெற்றுக்கொண்டது ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இல்லை. அதை சொல்வதற்கே நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டுகிறீர்கள், மதிக்கிறீர்கள். அவர்களை கண்டிருந்தால் நீங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். எப்படியோ இந்த திருக்குறளை உங்களோடு சேர்ந்து ஒரு சங்கமமாக ஒரு வழிபாடு போல செய்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நேற்றைய தினம் முதல் இயலுக்குள்ளே நாங்கள் நுழைய ஆரம்பித்தோம். பால் என்ற பெரும்பிரிவு, அதற்குள்ளே இயல் என்கின்ற சிறுபிரிவு, அதற்குள்ளே அதிகாரம் என்கின்ற அதைவிட சிறுபிரிவு, அதற்குள்ளே குறள் என்கின்ற சிறுபிரிவு, இதுதான் நூல் அமைப்பு என்று நான் பலதரம் சொல்லிவிட்டேன். அந்த அமைப்பிலே நாங்கள் ஒரு இயலை கற்று முடித்திருக்கிறோம். பாயிரவியல் என்று சொல்லப்படுகிற அந்த இயலை கற்றிருக்கிறோம். நான்கு அதிகாரங்கள், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்கள். அந்த நான்கு அதிகாரங்களும் மிக ஆழமானவை. அதனால்தான் இவ்வளவு நாட்கள் எடுக்க வேண்டி இருந்தது. உங்களுக்கே தெரியும், தத்துவம் ஈராக நாங்கள் பல விஷயங்களை அந்த நான்கு அதிகாரத்துக்குள்ளே கற்று ஒரு நல்ல அத்திவாரம் போட்டிருக்கிறோம். வேகமாக திருக்குறள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இனி ஓரளவு திருக்குறளை நாங்கள் வேகமாக கற்க முடியும் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டிக் கொள்கிறேன். அறத்துப்பால் என்கின்ற முதல் பாலுக்குள்ளே மூன்று இயல்கள். அதிலே முதல் பாயிரவியல், அது நூலுக்கு பொதுவானது. பிறகு உண்மையான அறத்துப்பால் அதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று மூன்று இயல்களை அமைத்திருக்கிறார். இதெல்லாம் நேற்று சொல்லிவிட்டீர்கள் தானே என்று நினைப்பீர்கள். திரும்ப திரும்ப சொன்னால், ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரியும், உலக வேகத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிற உங்களுக்கு திருப்பி போய் இருந்து இவற்றையெல்லாம் படிக்க நேரம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆகவே முடிந்த அளவு நானே திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் புத்திக்குள்ளே அவற்றை பதிவு செய்து விடலாம் என்ற முயற்சியாகத்தான் திரும்ப சொல்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை. முதல் நான்கு அதிகாரமும் நூலுக்கு பொதுவான பாயிரவியல். அதற்கு பிறகு அறத்துப்பால் ஆரம்பிக்கிறது. அறத்தை ரெண்டு கூறாக திருவள்ளுவர் பிரித்துக் கொள்கிறார். அதிலே ஒன்று இல்லறம், மற்றது துறவறம். இந்த இல்லறத்தின் வழிநின்று அன்பை பெருக்கிக் கொண்டால்தான் துறவரத்துக்குள்ளே நுழையலாம். இறைவனுடைய ஆட்சியிலேதான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சைவம் சொல்கிறது. அந்த ஐந்தொழிலை இறைவன் ஏன் செய்கிறான் என்றால், ஆணவ வயப்பட்டு கண்மத்து கண்மங்களை ஈட்டிக்கொண்ட உயிரை மீட்டு தன்னிலைக்கு அதை உயர்த்த வேண்டும், அவற்றை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஐந்தொழில் செய்கிறான். ஆகவே நிச்சயமாக நம் எல்லோருக்கும் வீடு வேறு என்றைக்கோ ஒரு நாளைக்கு உண்டு. நம் தகுதிக்கேற்ப அது முன்பின் கிடைக்கலாமே தவிர கிடைக்கப் போவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் முத்தியடையப் போகிறோம். முத்தியடைவதற்கு வழி என்னவென்றால் துறவுதான் வழி. முற்றும் துறக்காமல் முத்தியடைய முடியாது. இது நம்முடைய சமய தத்துவ நூல்கள் சொல்லுகிற உண்மை. அகங்காரம் அமகாரம் என்று சொல்லப்படுகிற நான் எனது என்கின்றதை எவன் முற்றாக நீக்குகிறானோ அவன் இறைவனை அடைவான். இறைவனை அடைவான் என்பது அவனுடைய வியாபகத்துக்குள்ளே தானும் கரைந்து போவான். அவ்வளவுதான். ஆகவே அந்த வீடு நோக்கின உந்துதலை நமக்கு இல்லறம்தான் தரும். அதனாலே திருவள்ளுவர் இல்லறம் துறவறம் என்ற அந்த ரெண்டு அறத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மச்சரியத்தையும் வானப்பிரஸ்தத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக அடக்கி விடுகிறார் என்று நேற்று சொன்னேன். பிரம்மச்சரியம் கிருகஸ்தத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் துறவரத்தினுடைய ஆய்த்த நிலை என்றபடியால் நான்காக பிரித்து சொல்லுகிற அந்த மரபை மீறி திருவள்ளுவர் இரண்டாக இல்லறம் துறவரம் என்று இரண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டு தன் நூலை ஆரம்பிக்கிறார். இல்லறத்தின் வழிநின்று முதிர்ச்சி பெறுகிறவர்கள்தான் துறவரம் அடையலாம் என்றபடியால் இல்லறத்தை முதல் பகுதியாக எடுத்து சொல்லத் தொடங்குகிறார். நான் நேற்றே சொன்னேன், முதல் சொன்னார் என்பதற்காக துறவரத்தை விட இல்லறம் சிறந்தது என்று அர்த்தம் இல்லை. முற்றும் துறத்தல் என்ற நிலையோடு ஒப்பிடுகிற பொழுது இல்லறம் என்பது கீழ்ப்பட்டதுதான். அதனால்தான் முற்றும் துறத்தலை முன்னமே சொல்லிவிடுகிறார். ஆகவே அதற்கு அடுத்ததாக இல்லறத்தை சொல்லுகிறார். இல்லறத்தை ஆரம்பிக்க வேண்டும், இல்லறத்தை எப்படி நடத்துவது. இல்லறம் என்பது வெறும் ஆண் பெண் ஈர்ப்பு மட்டுமல்ல. ஆண் பெண் ஈர்ப்பு என்பது அறம் செய்வதற்கான ஒரு தூண்டுதலே தவிர அதுவே இல்லறம் என்று நினைப்பது தவறு என்பது நம் தமிழர்கள் முடிவு என்பது பற்றி நேற்று விவரமாய் சொன்னேன். இல்லறத்தினுடைய வேலை அன்பை விருத்தி செய்வது. அன்பை விருத்தி செய்யாத பட்சத்திலே இல்லறம் முற்றுமுழுதான தோல்வியான இல்லறம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அது இந்த அதிகாரத்திலே சொல்ல போகிறார் திருவள்ளுவர். அதனாலே நான் முன்னையே சொல்லவில்லை. அன்பு விருத்தியாக வேண்டும். அந்த அன்பு விருத்தியிலே அறம் நிலைக்க வேண்டும். இது ரெண்டும் நடந்தால்தான் நாம் இல்லறம் செய்கிறோம் என்பதற்கான அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உண்டாகும். தமிழர்களைப் போல ஆண்பன் சேர்க்கை வாழ்க்கைக்கு அறம் என்று பெயர் வைத்தவர்கள் யாரும் இல்லை. இல்லறம் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த அறத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் குறித்த வயதிலே ஆண்பன் ஈர்ப்பை ஆண்டவன் உருவாக்கி ரெண்டு பேரை சேர்த்து வைத்து ரெண்டு பேருமாக அந்த அறம் செய்ய வேண்டும் என்பதுதான் இல்லறத்தினுடைய அடிப்படை. நேற்று விவரமாக சொல்லிவிட்டபடியால் அதற்குள்ளே நான் அதிக நேரம் மெனக்கெட விரும்பவில்லை. இல்லறத்துக்குள்ளே முதல் அதிகாரமாக இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறார். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே என்ன, ஒரு இல்வாழ்வானை தலைவனாக ஏற்றுக்கொண்டு, அது பற்றி நேற்றும் சொன்னேன், ஒரு குடும்பத்திலே யார் தலைவர் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே மட்டும் இல்லை, எங்கும் யாரோ ஒரு தலைவனுக்கு கீழே இயங்கினால்தான் அந்த இயக்கம் சரியாக இயங்கும். பத்து பேர் தலைமை தாங்கினால் குழப்பம் வந்துவிடும். தமிழர்கள் யாருக்கு இல்லற தலைமையை கொடுப்பது என்று நீண்ட ஆலோசனைக்கு பிறகு, ஆலோசனை என்றால் ஆலோசனை கூட்டம் அல்ல, அனுபவமே அவர்களுக்கு ஆலோசனை ஆயிற்று. ஆணுக்கு அந்த தலைமையை கொடுத்தார்கள். ஆகவே இந்த அறங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆணை முதன்மைப்படுத்தி சொல்லப்படும். அதற்காக அது பெண்ணுக்கு உரியது அல்ல என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, பெண்களுக்கும் உரியதுதான். ஆகவே அந்த ஆணை தலைமையாளனாக எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் அறங்களை சொல்லத் தொடங்குகிறார். இல்வாழ்க்கை என்கின்ற அறத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். அதுதான் நாங்கள் படிக்கப் போகிற இந்த அறத்துப்பாலிலே இல்லறத்தின் முதல் குரல், இல்லறவியலினுடைய முதல் அதிகாரம் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை செய்கிறவன் 11 கடமைகளை செய்ய வேண்டும் என்பது திருவள்ளுவருடைய கட்டளை. அது பற்றி நேற்று சற்று விரிவாகவே சொன்னேன். முதல் 3 குரலிலே அதை நியமிக்கிறார். முதல் குரலிலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்று அந்த குரலை வைத்துக் கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது 4 பிரிக்கப்படுகிறது தனிமனித வாழ்க்கை: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதிலே கிரகஸ்தன் என்று சொல்லப்படுகிற இல்வாழ்வான் அவன்தான் ஒரு துணையோடு மற்றவர்க்கும் அறம் செய்கிற தகுதி பெறுகிறான். மாணவ பருவத்திலே அவன் மற்றவர்கள் உதவி பெற்று தன்னை வளர்த்துக் கொள்வான். வானப்பிரஸ்தத்திலே மற்றவர்களுடைய உதவியோடு முதுமையை கழிப்பார்கள். துறவியாக இருப்பதற்கும் அவனுக்கு உலகியல் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு அவனுக்கு யாராவது துணை செய்ய வேண்டும். ஆகவே இந்த 3 பேருக்கும் துணை செய்கிற பொறுப்பை இல்லறத்தானிடம் கொடுக்கிறார். ஆகவே ஒரு இல்லறத்தான் மாணவ பருவத்திலே இருக்கிற இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். அது தன் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்திலே எவனாவது படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறானா, அவனுக்கு படிப்பதற்கான எல்லா வசதியையும் ஒரு இல்வாழ்வான் செய்து கொடுக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. பிறகு வானப்பிரஸ்தர்கள் என்று இல்லறத்திலே இருந்து வாழ்க்கையிலே இருந்து ஓயத்தலைப்படுகிற பெரியவர்கள், அவர்களுக்கு அவன் துணையாக இருக்க வேண்டும். தன் குடும்பத்தை பொறுத்தளவிலேதான் இதை சொல்லுகிறான். 3 நிலையிலே துறவி என்று துறவுக்காக முற்றுமுழுதான முயற்சி செய்து இந்த உலகை ஆசைகளை விட்டுவிடக்கூடியது என்று முயற்சிக்கிறவனுக்கும் இல்வாழ்வான் துணை செய்ய வேண்டும். இந்த 3 கடமைகளை முதல் குரலிலே வகுத்தார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. 6 என்றால் வழி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் இருக்கிறது. அது ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படை என்று இலக்கியங்கள் நிறைய தமிழிலே இருக்கின்றன. ஒரு செல்வனிடம் போய் பாடி பரிசு பெற்ற ஒரு புலவன் வறுமையுற்ற மற்ற புலவர்களை, நீ இந்த இடத்துக்கு போனால் நீயும் பரிசுகள் பெறலாம் என்று ஆற்றுப்படுத்துவது. ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல். ஆகவே அந்த 6 என்ற சொல்லுக்கு வழி என்ற பொருள் தெரிந்துவிட்டால் குறளுக்கான விளக்கம் தெளிவாகிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நல்ல வழியிலே அவர்களை செலுத்துவதற்கு இவன் துணையாக இருக்க வேண்டும். முதல் கரல் முடிகிறது. பிறகு 2 குறளிலே இன்னும் ஒரு 3 கடமையை திருவள்ளுவர் வகுக்கிறார். அந்த 3 கடமை நேற்று படித்தோம். அது என்ன சொல்கிறார் என்றால், துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. நான் நேற்றே சொன்னேன், முதல் குரலிலேயே துறவியை காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 2 குரலிலே துறந்தாருக்கு என்று சொல்கிறாரே, அப்ப 2 தரம் துறவியை சொல்கிறாரா என்றால் பரிமளலகர் இல்லை என்று சொல்லிவிட்டு துறந்தார் என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுகிறார். கலைகண்ணானவர்களால் துறக்கப்பட்டார் என்பது பரிமளலகர் உரை. கலைகண் என்றால் துணை செய்ய வேண்டியவர்களால் துணை செய்யப்படாமல் சில பேர் அனாதைகளாக விடப்படுகிறார்கள். அது குழந்தைகளாகவும் இருக்கலாம், பெற்றோர்களாகவும் இருக்கலாம். காக்க வேண்டியவர்களால் காக்கப்படாமல் விடப்படுகிறவர்கள், அவர்களை ஒரு இல்வாழ்வான் காக்க வேண்டும். இது 4 கடமை. சமுதாயத்திலே ஒருவன் கஷ்டப்படுகிறான், காக்க பெற்றோரை பிள்ளைகள் பார்க்கவில்லை என்றால் அது அவன் கடமைதானே என்று இருக்க ஒரு இல்லறத்தானுக்கு உரிமை இல்லை. அவர்கள் கவலை கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு உணவு முதலியவற்றை கொடுத்து அவர்களை காக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ துறந்தார் என்பது அங்கே காக்கப்பட வேண்டியவர்களால் காக்கப்படாமல் துறக்கப்பட்டவர்கள் என்பது அதற்கு பொருள். பிறகு துவாதார் என்றால் துவுதல் என்றால் வறுமையுற்றவர்கள். அப்போ வறுமையினாலே வாடுகிறவர்கள் சமுதாயத்திலே இருந்தால் அவர்களுக்கு துணை செய்து அவர்களை நிமிர செய்ய வேண்டும். அப்போ துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தன் வீட்டை அண்டிய பகுதிகளிலே யாராவது ஒருவன் வந்து அனாதையாக விழுந்து இறந்து போனானால் அவனுக்கு நீர்க்கடன் முதலியவை செய்து அவனுடைய உயிரீடேற்றத்துக்கு இவன் துணை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பல பொதுமுடைமைகள் பேசுகிறோம். இந்த அளவுக்கு யாராவது பேச முடியுமா? வறுமையுற்றவனுக்கு துணை செய், காக்கப்பட வேண்டியவர்களால் காக்கப்படாதவனுக்கு துணை செய், உன் வீட்டடியிலே யாராவது ஒருவன் வந்து இறந்து போனால் அவனுக்குரிய கடமைகளை செய்து முடி என்று சொல்லுகிறான். அப்போ ஆறு கடன்கள் சொல்லப்பட்டு விட்டன. இயல்புடைய மூவர் துறந்தார், துவாதார், இறந்தார். அப்போ ஆறு கடன் சொல்லியாகிவிட்டது. இனியாவது தாலியை கட்டலாமா என்று கேட்டால் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பொறு, இன்னும் ஒரு ஐந்து கடமைகள் இருக்கின்றன. இந்த ஐந்தையும் நீ செய்ய தயாரானால் தாலியை கட்டிவிடலாம். என்ன ஐந்து கடமை என்று கேட்கிற பொழுது திருவள்ளுவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை. ஐந்து கடன், இந்த முதல் சொன்ன ஆறு கடன் போக இன்னும் ஐந்து கடன் செய்ய வேண்டும். அதிலேதான் நேற்றைய வகுப்பு இடையிலே நிறுத்திவிட்டு நான் போனேன். தென்புலத்தார் என்பது பிதுர்களை குறிக்கிற சொல். இன்றைக்கு அந்த சொல்லே நமக்கு பயிற்சி இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த கடமையை கைவிட்டு விட்டோம். தென் திசையிலே இருக்கிறவளாகிய தேவ ஜாதியினரிலே ஒருவர்களுக்கு பிதுரர் என்று பெயர். அந்த பிதுரர்களுக்கு வேலை நம்முடைய மூதாதையர்களை நோக்கி நாங்கள் செய்கிற தர்மத்தை அவர்கள் அங்கே சேர்ப்பிப்பார்கள். நான் நேற்று சொல்லத் தொடங்கி விட்டேனோ சொல்லாமல் விட்டேனோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறபடியால் திரும்ப சொல்லுகிறேன். இப்போ என்னுடைய முப்பாட்டன் ஒருவன் இறந்து விட்டார் என்றால் அவர் எங்கோ ஒரு பிறவிக்கு போயிருப்பார். இப்போ நான் செய்கிற கடன் அவருக்கு போகுமா என்று கேட்டால், நான் செய்கிற பிதுர்காரியம் சிரார்த்த காரியம் முதலாவற்றினாலே வருகிற அந்த புண்ணியங்களை வாங்கி எந்த பிறவியில் என்னுடைய பாட்டன் இருந்தாலும் அந்த பிறவியிலே சேர்ப்பிப்பது இந்த பிதுர்கடன் என்று சொல்கிறார். யாழ்ப்பாணத்திலே அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். பேரறிஞர், ஆகமங்களை நன்றாக கற்ற அறிஞர், ஒரு அந்தனர். அவர் இது பற்றி எழுதுகிறார். எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், அதற்கு விளக்கம் சொல்லுகிறார், அதை எப்படி பிதுர்கடன் என்பது பிதுர் தெய்வங்கள் நம்முடைய மூதாதையரிடம் நம் புண்ணியங்களை சேர்ப்பிக்கும் என்பதற்கு அவர் விளக்கம் செய்கிறார். வெளிநாட்டிலே இருந்து ஒருவன் நமக்கு பணம் அனுப்புகிறான், ஒரு £100 அல்லது $100 அனுப்பி வைக்கிறான். இப்போ வருகிற பொழுது அது $100 வரும். போஸ்ட் ஆபீஸிலே இருக்கிறவரோ அல்லது வேற வங்கியிலே இருக்கிற ஒருவர், ஒரு அதிகாரி, அந்த பணத்தை எனக்குரிய இந்திய பணமாக மாற்றி என் கையிலே தருகிறார் அல்லவா. அதே அந்த £100 என் கைக்கு வந்தால் அது அந்த இதை அந்த பணத்தை இங்கே மாற்ற முடியாது. அதை வாங்கி இந்திய பணமாக்கி உங்கள் கையிலே ஒரு அதிகாரி தருவார் அல்லவா. அதுதான் பிதுர்தெய்வங்கள் செய்கிற வேலை. நீங்கள் இந்த பூமியிலே இருந்து கொண்டு உங்கள் பாட்டனையோ முப்பாட்டனையோ நினைந்து செய்கிற புண்ணிய காரியங்கள், தானங்கள் முதலியவற்றால் வருகிற பயனை அந்த பிதுர்தெய்வங்கள் தாம் வாங்கி பிறகு எந்த பிறவியிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அது பயன் செய்கிற வகையிலே அந்த புண்ணியத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பது பிதர்களுடைய கடன் என்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சில மரபு விஷயங்களை ஆராயாமல் பின்பற்றுங்கள், ஆராயாமல் பின்பற்றுங்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு உண்மையை நிறுவுவதற்கு 10 பிரமாணங்களை நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 10 பிரமாணம், அதில் 3 பிரமாணம் தெளிவாக படித்தோம். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் தெளிவாக படித்தோம். 10 பிரமாணம் திருக்குறளிலேயே வருகிறது, அந்த இடத்திலே சொல்லுகிறேன். அந்த பிரமாணங்களிலே ஒன்று ஐதீகம். ஒரு உண்மையை நிறுவுவதற்கு ஐதீகமும் ஒரு பிரமாணமாக கருதப்படுகிறது. நான் முன்பும் இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பலகாலமாக சொல்லப்பட்டு பேணப்பட்டு ஒரு செய்தி வருகிறது என்றால் அதிலே ஏதோ உண்மை இருக்கிறது என்பதை தெரிந்துகொள் என்று நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் புத்தியாலே ஆராய்ச்சி பண்ணி செய்வதானால் ரொம்ப கடினம், எல்லாம் ரொம்ப கடினம். சில பெரும்பாலும் அனுமான பிரமாணத்தில் தான் நம் வாழ்க்கையே ஓடுகிறது. அம்மா அப்பாவை பார்த்து இவர் உன்னுடைய அப்பா என்கிறார், அது என்ன பிரமாணம் உங்களுக்கு இருக்கிறது? அப்பாவிலே என் சாயல் இருக்கிறபடியால் நான் அவர் அப்பாவாகத்தான் இருப்பார். அனுமான பிரமாணம் கண்டாயா நீ ஆகவே பிரமாணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது. ஐதீகம் என்பது பிரமாணங்களிலே ஒன்று, பலகாலம் சொல்லப்பட்டு பேணப்பட்டு வந்தால் அதிலே உண்மை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு செய், அதை ஆராய்ச்சி பண்ணாதே. நான் முன்பும் சொல்லியிருப்பேன், ஒரு ஊரிலே ஒரு பாம்பு புத்து இருக்கிறது, இந்த பாம்பு புத்திலே நாகம் இருக்கிறது என்று பலகாலமாக சொல்கிறார்கள். பாம்பை கண்டவன் ஒருவனும் இல்லை. இப்போ பாம்பு புத்துக்குள்ளே கையவை என்றால் எவனாவது வைப்பானா? சொல்லப்பட்டு வருகிறது, கண்டதில்லை. அப்போ கை வைக்க பயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஐதீகமாக சொல்லி பலகாலம் சொல்லுகிறார்கள். அப்போ யாரோ ஒருத்தன் கண்டிருக்கலாம். ஆகவே பாம்பிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைப்பிலேயே கை வைக்க மறுக்கிறோம். இதற்குத்தான் ஐதீகம் என்று பெயர். அப்ப நீ நம்புகிறாய் அல்லவா ஐதீகத்தை? அப்போ ஐதீகமும் நம்முடைய ஒரு உண்மையை நிறுவுகிற விஷயம் என்றபடியால் இந்த சிரார்த்தம் என்கின்ற விஷயம் நம்முடைய ஐதீகங்களிலே ஒன்று. ஆகமம் போன்ற பெருநூல்கள் அதற்கென்று ஒரு படலத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். சிரார்த்தம் எப்படி செய்வது, யாருக்கு யார் செய்வது, என்ன வரிசை செய்யலாம், மகன் இருந்தால் யாருக்கு யாருக்கு முதலிடம், அதற்கடுத்த இடம் யாருக்கு, அதற்கடுத்த இடம் யாருக்கு என்பதெல்லாம் வரையறை பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதை இன்றைக்கு படிப்பார் இல்லை. ஆகமம் போன்ற வேத ஆகமம் என்று சொல்லுகிற பொழுது ஆகமம் போன்ற உயர்நூல்களிலேயே அதை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை விளையாட்டாக நாம் எடுக்கக்கூடாது. கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் என்பதை நேற்றே வலியுறுத்தி நான் சொன்னேன். வீட்டிலே ஒரு நாள் நம் மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி பாராட்டும் முகமாக அவர்களை நினைந்து தானம் முதலியவற்றை செய்வதென்பது ஒரு பெரிய புண்ணியம். அது ஒரு இல்வாழ்வானுடைய கடமைகளில் ஒன்றாகிறது. அதை செய்யாத பட்சத்திலே மூதாதையர்கள் நரகத்தில் கிடந்து உழல்வார்கள் என்று புராணங்கள் பேசுகின்றன. அகத்திய முனிவர் ஒரு முறை அகத்திய முனிவரை நரகத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. மேலுலகத்துக்கு போகிறார், நரகம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். நரகத்திலே சில பேரை தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே ரொம்ப கவலையாக இருக்கிறது அகத்திய முனிவருக்கு, மாமுனிவர். அவர் உடனே அங்கே இருக்கிற யமதூதர்களை கூப்பிட்டு, யாரப்பா இப்படி தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருக்கிறீர்களே, ரொம்ப நாளா தொங்க விட்டிருக்கிறீர்களா என்று கேட்டவுடன், ஆமாம் தொங்க விட்டிருக்கிறோம். அப்போ இவர்கள் யார் என்று கேட்கிறார் அகத்தியர். கேட்டவுடனே யமதூதர் சொல்லுகிறார்கள், இவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய மூதாதையர்களைத்தான் இப்படி தொங்க விட்டிருக்கிறோம். அகத்தியருக்கு பெரிய அதிர்ச்சி, ஏன் இப்படி தொங்க விட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே, அவர்களுக்கு சந்ததியாக இருக்கிற ஒரே ஒருவர் நீங்கள் தான். நீங்களோ திருமணமே செய்யாமல் அவர்களுக்குரிய பிதற்காரியம் முதலியவற்றை நடத்தாமல் இருக்கிறபடியால் தான் அவர்கள் நரகலோகத்திலே இப்படி தொங்குகிறார்கள் என்று சொன்ன உடனே அதிர்ச்சியடைந்த அகத்திய முனிவர் ஒரு அரசனுடைய மகளை வந்து திருமணம் செய்து இல்லறத்திலே ஈடுபட்டு பிதற்காரியம் செய்து அவர்களை ஈடேற்றினார் என்ற கதை பாரதத்திலே ஒரு உபகதையாக வருகிறது, உபகதையாக வருகிறது. அப்போ வேதம் சொல்கிறது, ஆகமம் சொல்கிறது, இதிகாசம் சொல்கிறது, புராணம் சொல்கிறது என்றால் அதற்கு மேலே நாம் ஆராயக்கூடாது. உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி பண்ணினால் செத்துத்தான் பார்க்க வேண்டும். செத்த பிறகு உண்மையாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே இருக்கிற பொழுதே பண்ணிட்டால் ஒன்றும் நெட்டம் இல்லை. அதனால் அதுவும் அதை நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, பொய்யா மொழி புலவன் என்று திருவள்ளுவனுக்கு பெயர். பட்டங்களை அந்த காலத்திலே சும்மா கொடுக்க மாட்டார்கள், சித்தாந்த கலாநிதி போல பட்டங்களை சும்மா கொடுக்கும். ஒருவருக்கு பட்டம் கொடுத்தால் அது அளந்து ஆராய்ந்துதான் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட பட்டம் பொய்யாமலே. அப்ப திருவள்ளுவர் ஒரு பொய்யை வலியுறுத்துவாரா? ஆகவே இந்த கடமைகளை செய்யுங்கள், தயவு செய்து செய்யுங்கள். ஒரு நாள் ஒரு பொழுது நம் மூதாதையரை நினைந்து சிரார்த்தம் முதலியவற்றை செய்ய நேரம் இல்லை என்றால் வாழ நேரம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த கடனை அடுத்த கடனாக நியமிக்கிறார் தென்புலத்தார். தென்புலத்தார் என்பது பிதர்களை குறிக்கும். பிதர்களூடாக ஆகு பெயராக நம் மூதாதையரை குறிக்கும். அவர்களுக்குரிய கடமை செய்வது. அதற்கு அடுத்த கடம் தெய்வம். நான் நேற்று இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லி இருக்கிறேன். தெய்வத்துக்கு நாம கடமை செய்வதா? தெய்வம் அல்லவா நமக்கு கடன் செய்ய வேண்டும். இங்கே தெய்வம் என்ற சொல்லுக்கு தேவுக்கள் என்பதுதான் அர்த்தம். அது ரொம்ப புரிந்து, நேற்றும் யாரோ ஒரு கேள்வி கேட்கிற பொழுது கேட்டதாக ஞாபகம். இதில் இருந்த பிள்ளை கேட்டார், இறை சக்தி தகுதியுள்ள ஆன்மாக்களிலே நின்று அவர்களுக்கு இறைக்குரிய அதிகாரங்களை இறைவன் கொடுப்பான். அவர்களைத்தான் சிறு தெய்வங்கள் என்று நாங்கள் வகுக்கிறோம். தெய்வத்துக்குள்ளே அப்ப சிறு தெய்வம் பெருதெய்வம் இருக்கிறதா என்று கேட்டால் அதெல்லாம் வேற விஷயம். ஆன்மாக்களிலேயே முதிர்ச்சியும் தகுதியும் பெற்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய பஞ்சகிருத்திய ஆற்றலை கொடுப்பான் என்று தத்துவ நூல்கள் சொல்லுகின்றன. அப்படி இறைவனுடைய ஆற்றலை பெற்று உலக இயக்கத்துக்கு ஆதாரம் செய்கிறவர்களாகிய தேவுக்களைத்தான் நாங்கள் தெய்வங்கள் என்ற சொல்லால் குறிக்கிறோம். அது பல பேரையும் குறிக்கும். திருக்குறளிலே தெய்வம் என்ற சொல்லிலே பல இடங்களிலே தேவுக்களை குறிப்பார்கள். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் நாங்கள் மூலப்பரம்பொருளை பற்றி பேசுவதாக நினைக்க கூடாது. தேவுக்களை என்றுதான் பரிமாறு எழுதுவார். தேவர்களை, தேவர்களை நம்பி நாம் வாழ்கிறோம், நம்மை நம்பி தேவர்கள் வாழ்கிறார்கள். இறைவன் அப்பதான் ஒரு இணைப்பு இருக்கும் என்பதற்காக இந்த ஒழுங்கை பண்ணி இருக்கிறான். நமக்கு தேவையானதாகிய அத்தனையையும் தேவுக்களாகிய தேவர்கள் தருவார்கள். தேவர்களுக்கு உணவு முதலியவற்றை யாகங்களாலே வேள்விகளாலே நாம் கொடுக்க வேண்டும். அது நேற்று விரிவா சொன்னேன். ஒவ்வொருவரும் தனித்தனி தந்தன் வீட்டிலே தேவுக்களை, அது மந்திரம் தெரியவில்லை என்றால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தேவர்களை நினைந்து இந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அக்கினியிலே ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம் சமயம் சொல்லுகிற நியதி. அப்போ தேவுக்களை வழிபடுவதை இல்லறத்தானுடைய அடுத்த கடன் என்று வகுக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், அதிலும் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பிற்போக்குத்தனமாக திருக்குறள் சொல்லுகிறாரே என்று உங்களிலே சில பேர் நினைப்பீர்கள். உண்மையை சொல்வது பிற்போக்குத்தனம் என்றால் நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முற்போக்குத்தனமாக சொல்ல வேண்டிய இடங்களிலே முற்போக்குத்தனமாக சொல்லுவேன். இது திருவள்ளுவர் சொல்லுகிறார், நாம் மறுப்பதற்கு இடமில்லை. பரம்பரையாக செய்து வந்த தேவகாரியங்களை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. நான் நேற்றே சொன்னேனே, ஐந்தாம் திருவிழா எங்களுடைய திருவிழா, எட்டாவது பூசை எங்களுடைய பூசை, பரம்பரையாக செய்து வந்ததா அதை செய், கேள்வி கேட்காதே, அது பரம்பரையாக செய், உன்னுடைய குலத்திற்கு குலம் விருத்தியாவதற்கு அது துணை செய்யும் என்கிறார். இவ்வளவும் நேற்று சொன்னேன். தென்புலத்தார் தெய்வம். மூன்றாவது ஒரு கடமை இன்றைக்கு புதிதாக நான் சொல்ல போகிற விஷயம் விருந்து என்றார் திருவள்ளுவர். பெரிய தமிழர்களுடைய பெரிய பண்பாட்டிலே ஒன்று விருந்து. அதற்கு தனி அதிகாரம் வைத்திருக்கிறார். நான் அதை பற்றி அந்த அதிகாரத்திலே சொல்லுவேன். மேற்கு நாட்டவர்கள் முதலியவர்களுக்கு விருந்து என்பது ஒரு ஆடம்பர நிகழ்வு, என்டர்டைன்மெண்ட் என்று அந்த மாதிரி சொல்கிறார்களே, அந்த மாதிரி எல்லாருமாக சேர்ந்து கூடி குதூகலிக்கிற நிகழ்வு. நமக்கு விருந்து என்பது அறம். தமிழர்களுடைய பண்பாட்டின் உயர்வை நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் விருந்தை ஒரு அறமாக சொன்னது மட்டுமல்ல, அதற்கென்று ஒரு அதிகாரம் நியமிக்கிறார். சமூக வாழ்வு ஒரு மனிதனுக்கு எங்கே தொடங்குகிறது என்றால் விருந்திலே தான் தொடங்குகிறது. அது இந்த அதிகாரம் அடிக்கிற முறையிலே, திருவள்ளுவர் வச்ச முறையிலே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஆகவே இல்லறத்தானுடைய கடமையிலே ஒன்று விருந்தினனை பேண வேண்டும். விருந்து வர, ஒரு வீட்டுக்கு விருந்து இல்லையா அந்த வீடு வீடே இல்லை. இதெல்லாம் இப்ப நாகரிகம் வளர வளர வளரத்தான் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். கிராமங்களிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர்கள் கூட வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிடு என்றுதான் சொல்வார்கள். பெரிய வசதி இருக்கவில்லை, பெரிய விருந்து என்றால் ஆடம்பரம் இல்லை, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், உனக்கென்று சமைக்கிற அரிசியில் ஒரு பிடி அரிசி கூட போட்டால் ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவ்வளவுதான் விருந்து, அவ்வளவுதான். பெரிய அது பண்ண வேணும், இது பண்ண வேண்டும், வடை சுட வேணும், பாயாசம் பண்ண வேணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை கொடு. நாங்கள் விருந்தை ஆடம்பரமாக்கி விட்டு இப்ப என்ன செய்கிறோம் என்றால் விருந்தை நினைத்து பயப்படுகிறோம். விருந்தென்றால் ஒரு நாலு கூட்டு இருக்க வேண்டும், பொரியல் இருக்க வேண்டும், ரசம் இருக்க வேண்டும், தயிர் இருக்க வேண்டும், வடை இருக்க வேண்டும், பாயாசம் இருக்க வேண்டும், நாங்களே நியமித்து விட்டு இவ்வளவும் பண்ணுவதா என்ற பயத்திலேயே விருந்து கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். விருந்து என்பது உன் வீட்டிலே நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை பகிர்ந்து கொடு. பகிர்ந்து கொடுக்கிற பொழுது உறவு உண்டாகும். நான் சொன்னேனே, சமூக வாழ்வு என்பது உறவை உண்டாக்குவதுதான். பின்னாலே திருவள்ளுவர் ஒரு நல்ல குறள் சொல்லுவார், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்று ஒரு குறள் வருகிறது பின்னுக்கு. நான் ரொம்ப ரசிக்கிற குறள், ரெண்டு விஷயம் செய், உனக்கு சமுதாய உறவு வேணுமா, ரெண்டு கொடுக்க பழகு. அது திருவள்ளுவர் அப்படி நேரா சொல்லுறார், கொடுத்தலும். என்ன சார் எனக்கே வசதி இல்லையா? வசதி இல்லைன்னு நினைச்சா நீ எப்பவுமே பிச்சைக்காரன் தான். வசதி இருக்கிறதா? உன்னால் முடிந்ததை பங்கிட்டு கொடு, அது சொல்லுகிறார் கொடுத்தல். அடுத்தது ரொம்ப சுலபமான வேலை இன்சொல், இனிய வார்த்தைகளை பேசுவது. வருகிறவர்களை வாருங்கள், உட்காருங்கள். என்ன முகமெல்லாம் வாடி இருக்கிறது? ஏதாவது கஷ்டமா? நான் என்ன பண்ணலாம் சார்? பொருளா என்னிடம் ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது உடம்பாட உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? கேட்கிறாயா? அவன் திகைத்து போவான். அதான் இந்த பாரதியார் சொன்னார், நிதி சேகரித்து வருகிறவர்களை பொருளுள்ளவர் பொற்குவை தாரீர், அது அற்றவர் காசுகள் தாரீர், அது அற்றவர் சொல்லிவிட்டு சொன்னான் வாய் சொல் அருளீர் என்றான். இனிமே ஐயோ கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சார், அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஐயோ என்னால ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், 100 பேர் உங்களுக்கு உதவி செய்வார்கள், கும்பாபிஷேகம் நல்லபடி நடக்கும் என்று சொல்லி அனுப்புங்கள். அது 1,00,000 ரூபாய் கொடுத்ததுக்கு சமன். நாங்க எங்களிடம் இல்லை என்ற உடனே கொடுக்க விருப்பம் இல்லை, இருந்தா ஒன்று இல்லை அல்லது விருப்பம் இல்லை. விருப்பம் இப்ப எல்லாம் என்னத்துக்கு சார் கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணி வீணா கஷ்டப்படுறீங்க என்று அவனுடைய உற்சாகத்தை கெடுத்து அனுப்புவோம். அவன் நீ கொடுக்காவிட்டியும் அதவன் பண்ணிருப்பான். நீ உன்னிட்ட வந்து பேசுற பேச்சுல அவன் கோயிலே வேணாம்னு முடிவு பண்ணி கொப்பிய முடிவான். அப்போ வார்த்தைகளை அருள், திருவள்ளுவர் சொன்னான் இந்த 2 பண்பு இருந்தால் போதும்.